அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. டிசம்பர் மாதம் 13 நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் சென்னையில் பலத்த சேதத்தை ஏற்படுத்திய வார்தா புயல் குறித்த சமீபத்திய தகவல்கள்.
தண்ணீர்ல குடிக்க அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. கரண்ட் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணிக்கு கரண்ட் போச்சுங்க, இன்னைக்கு வரைக்கும் வரலைங்க.
இலங்கையில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக அடிப்படைவாதிகளின் செயல்பாடுகள் இருப்பதாக முஸ்லிம் அமைச்சர்கள் ஜனாதிபதியை சந்தித்தது குறித்த பேட்டி.
அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கும் எங்களுடைய மார்க்கத்துக்கும் குர்ஆனுக்கும் எதிராக பல கருத்து தெரிவித்தது இருந்து கொண்டு மீண்டும் இனக்கலவரம் ஒன்று உருவாக்குறதுக்கு அவர்களுடைய முயற்சி இருக்கிறது.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் விஷ்ணு பிரியா.
கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் பகுதியை அரசு படைகள் நெருங்கும் நிலையில் சிரியாவின் அலப்போ நகரில் தீ பற்றி எரியும் ஒரு கட்டிடத்தில் டஜன் கணக்கான குழந்தைகள் சிக்கியிருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. குடும்பங்களிலிருந்து எப்படியோ பிரிந்துவிட்ட இந்த குழந்தைகளை எப்படியாவது உடனடியாக அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு உதவ குழந்தைகளுக்கான ஐநா நிறுவனமான யூனிசெஃப் அழைப்பு விடுத்துள்ளது. சுருங்கி வருகின்ற கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களோடு இந்த குழந்தைகளும் சிக்கின்றுள்ளனர். நிராயுத பணியான பொதுமக்கள், அரசு ஆதரவு ஆயுதப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டதற்கான செய்திகள் தன்னிடம் இருப்பதாகவும், சிரிய அரசும் அதனுடைய ரஷ்ய கூட்டாளியும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஐநா மனிதநேய நிறுவனத்தின் தலைவர் ஜான் இங்கிலாந்து தெரிவித்திருக்கிறார்.
இதற்கிடையே சிரிய அரசு ஆதரவு படைப்பிரிவுகளால் நடத்தப்படும் அட்டூழியங்கள் பற்றிய அறிக்கைகளில் ரஷ்ய அதிபர் புதினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பாஸ்கோவ் சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். உண்மையிலேயே என்ன நடக்கிறது என்பது ஐநாவின் மனிதநேய நிறுவனத்தின் தலைவர் ஜான் ஈகலாண்டுக்கு தெரிவது போல தோன்றவில்லை என்று கூறியிருக்கும் பாஸ்கோவ், பயங்கரவாத குழுக்கள் என்று அவர் கூறுவோரால் நடத்தப்படுகின்ற அட்டூழியங்களில் ஈகலாண்ட் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். முன்னதாக கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அலப்போவில் தாக்குதல் தொடங்கியதற்கு பிறகு ரஷ்ய அதிகாரிகள் பலர் குழந்தைகள் உட்பட 100,000 மேலான பொதுமக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல உதவியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது.
காம்பியாவின் சுயாதீனமான தேர்தல் ஆணையத்தின் தலைவர் அலி ஓர் மௌமார் இன்ஜாய், சிப்பாய்கள் தங்கள் அலுவலகத்தை கைப்பற்றி விட்டனர் என்றும் பணியாளர்கள் அலுவலகத்திற்குள் நுழைவதை தடுக்கின்றனர் என்றும் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். அதிபர் யாக்யா ஜாமே இந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் தோல்வியடைந்துள்ளதற்கு எதிராக நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தோல்வி அடையும் என இன்ஜாய் முன்னதாக தெரிவித்திருந்தார். அதிபர் ஜாமே முதலில் தேர்தல் முடிவை ஏற்றுக்கொண்டார், பிறகு தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்கா ஈரானுடன் ஒப்புக்கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஈரான் அதிபர் ஆசான் ருஹானி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக ஈரானிய கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட அணுசக்தி தொழில்நுட்பத்தை உருவாக்கும் திட்டத்தை வகுக்குமாறு தனது நாட்டின் அதிகாரிகளுக்கு அவர் ஆணையிட்டுள்ளார். அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்பார்வையிடும் சர்வதேச கமிட்டியிடம் சட்ட ரீதியான புகார் ஒன்றை வழங்கவும் தனது வெளியுறவு அமைச்சருக்கு உத்தரவிட்டுள்ளார் ருஹானி.
இத்தாலியில் குடியேறிகள் வந்த கப்பல் கவிழ்ந்து சுமார் 700 பலியான விபத்திற்கு அந்த கப்பலின் கேப்டனை பொறுப்பு என்று இத்தாலிய நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருக்கிறது. குடியேறிகள் குறித்த நெருக்கடியில் மிக மோசமான பேரழிவாக கருதப்படும் அந்த விபத்தை ஏற்படுத்தியதற்காக துனிஷியாவை சேர்ந்த முகமது அலி மிலக்கிற்கு சிசிலி நீதிமன்றத்தின் நீதிபதி 18 சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் ஐரோப்பியாவுக்கு பயணமான அந்த கப்பல் லிபியாவின் கடற்கரையில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. அதில் உயிர் பிழைத்த 28 நபர்களில் அலி மிலக்கும் ஒருவர்.
எக்ஸான் மொபைல் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியான ரெக்ஸ் டில்லர்சனை தனது அரசாங்கத்தின் வெளியுறவுச் செயலராக நியமிக்கும் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்பின் முடிவிற்கு ரஷ்யா பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். திங்களன்று சென்னை நகரத்தை மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் வார்தா புயல் தாக்கியது. இந்த புயலின் தாக்கம் குறித்த தகவல்களை சென்னையிலிருந்து நேரலையில் தருகிறார் எமது செய்தியாளர் முரளிதரன். முரளி வணக்கம். சென்னையில் தற்போது நிலவுகிற நிலை என்ன இந்த புயலுக்கு அப்புறம்?
பிரமிளா, சென்னையை பொறுத்தவரை நேற்று அந்த வார்தா புயல் கடந்த பிறகு சென்னையில் நேற்று இரவுக்கு மேல் மழை இல்லை, இன்று முழுவதுமாகவே மழை இல்லாத ஒரு நிலைதான் காணப்பட்டது. மதியத்திற்கு மேல் வெயில் அடிக்கவும் செய்தது. ஆனால் வார்தா புயல் கடந்ததின் காரணமாக சென்னையில் நூற்றுக்கணக்கான மரங்கள் வந்து சாய்ந்து விட்டன. நூற்றுக்கணக்கான என்று சொல்வதை விட ஆயிரக்கணக்கான மரங்கள், ஒரு கணக்கெடுப்பின்படி 2810 மரங்கள் சாய்ந்திருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மின் கம்பங்கள் சுமார் 500 மின் கம்பங்கள் சாய்ந்திருக்கின்றன. 175 தெருவிளக்கு கம்பங்களும் சாய்ந்திருக்கின்றன. இதன் காரணமாக சென்னை முழுவதுமே மின் விநியோகம் பெருமளவு தடைப்பட்டிருந்தது. மாலைக்கு மேல் ஒவ்வொரு பகுதியாக சரி செய்து கொண்டு வருகிறார்கள். இப்போது வரை சென்னையின் கால் பகுதி அளவுக்கு வந்து மின் விநியோகம் திரும்பவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மழை நீரை பொறுத்தவரை சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மழை நீர் தேங்கி இருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். புயல் கரையை கடந்ததை தவிர பெரிய அளவில் இந்த புயலின் காரணமாக சென்னையில் மழை பெய்யவில்லை என்றதால் மழை நீர் தேங்கி இருக்கும் பிரச்சனை என்பது மிக குறைவாகவே இருந்தது. சென்னையில் நேற்று காலை முதல் இன்று காலை வரை 10 சென்டிமீட்டர் அளவுதான் மழை பெய்தது. ஆனால் காற்றின் மேகம் தான் மிக அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக தான் சென்னையின் பல சாலைகள், முக்கிய சாலைகள் எல்லாமே மரங்கள் இருபுறமும் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. இதை எல்லாமே இன்று காலை முதல் படிப்படியாக சரி செய்து கொண்டு வருகிறார்கள். சென்னையின் பிரதான சாலைகளை பொறுத்த வரைக்கும் பெருமளவு சரி செய்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சிறிய சிறிய சாலைகள் தற்போதும் சரி செய்யப்பட்டு வருகின்றன. பிரமிளா,
குறிப்பா வந்து சென்னை இல்லாம மற்ற மாவட்டங்கள்ல இந்த நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு துரிதமா செயல்படுத்திட்டு இருக்காங்க?
மரங்களை அகற்றுவது, விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றுவது, மின் விநியோகத்தை சீரமைப்பது, இவை இரண்டு தான் முக்கியமான நிவாரணப் பணிகள். இவை மற்ற இரண்டு மாவட்டங்கள், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த இரண்டு மாவட்டங்களிலும் கூட புயலின் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டது. அங்கும் இந்த பணிகள் வந்து சரி செய்யப்பட்டு வருகின்றன. உயிரிழப்புகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு இதுவரை ஒரு எண்ணை தரவில்லை. ஆனால் பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற செய்தி நிறுவனம் என்ன சொல்கிறார்கள் என்றால், 18 பேர் மாநிலம் முழுவதும் இந்த மழையின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அரசு இதுவரை இது தொடர்பான எந்த புள்ளி விவரத்தையும் வெளியிடவில்லை. பிரமிளா,
சேதத்தினுடைய மதிப்பு பத்தி ஏதாவது அரசாங்கம் தகவல்கள் கொடுத்திருக்காங்களா?
அரசை பொறுத்த வரைக்கும் இந்த மழையினால் ஏற்பட்ட சேதம் குறித்து என்னென்ன நிவாரணப் பணிகளை செய்து கொண்டிருக்கோம் என்று தகவல்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டது என்பது குறித்த எந்த தகவலுமே இல்லை. சேதத்தை பொறுத்தவரை என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால், நின்று கொண்டிருக்கும் கார்களின் மீது மின் கம்பங்கள் விழுவது, மரங்கள் விழுந்து சேதமடைவது, அதே போல பல இடங்களில் சென்னையுடன் பெரும்பாலான இடங்களில் அந்த வீட்டை சுற்றி கட்டப்படும் வளாக சுவர் இடிந்திருக்கிறது. மரங்கள் விழுந்ததன் காரணமாக வளாக சுவர்கள் வந்து சென்னையில பல இடங்கள்ல இடிந்திருக்கின்றன. அதே போல வாகனங்களின் மீது மரம் விழுந்தது, இது போன்ற பிரச்சனைகள் தான் ஏற்பட்டிருக்கின்றன. கடைகளின் பெயர் பலகைகள் வந்து இந்த புயலின் காரணமாக அடித்து செல்லப்பட்டு விட்டன. இது மாதிரியான சிறு சிறு சேதங்கள், இவை இந்த சேதங்கள் ஒரு 100 கணக்கான கோடிகள் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடற்கரை பகுதியில் நிக்க வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்கள் கற்கள் தூக்கி எறியப்பட்டதால் சேதமடைந்திருக்கின்றன. சில இடங்கள்ல கண்டெய்னர், காலியான கண்டெய்னர்கள் வந்து கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரியான சேதங்கள் தான் ஏற்பட்டிருக்கிறது.
அங்க போக்குவரத்து சீராயிடுச்சா? இப்போ பொது போக்குவரத்து தொடங்கிடுச்சா?
பொது போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. மின்சார ரயில்கள் எல்லாமே கூட, புறநகர் மின்சார ரயில்கள் எல்லாமே கூட ரத்து செய்யப்பட்டிருந்தன. இன்று புறநகர் மின்சார ரயில்கள் பல இடங்களில் ஓட ஆரம்பித்து விட்டது. MRTS எனப்படும் துரித ரயில் சேவையில மட்டும் மின்சார இணைப்பு கொடுப்பதில் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதால் அதன் ஒரு பகுதி இயங்கி வருகிறது. அதே போல சென்னை சென்ட்ரலில் இருந்து வட இந்திய மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பல ரயில்கள் இன்று இரவில் இருந்து புறப்பட ஆரம்பித்து விட்டன. இந்த மின்சாரத்தின் மூலமாக இயங்க வேண்டிய ரயில்கள் மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தாமதமாகி கொண்டு வருகிறது. அதையும் விரைவாக சரி செய்து வருகிறோம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க.
நன்றி, நன்றி முரளி உங்களுடைய தகவல்களுக்கு. அடுத்ததாக, சென்னையை தாக்கிய வார்தா புயலால் பாதிக்கப்பட்ட நபர்களிடம் BBC தமிழ் அவர்களின் நிலையை கேட்டறிந்தது. அதன் தொகுப்பு இது.
நான் TS கணேசன் அடையார்லேருந்து பேசுகிறேன். புயல் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையாக இந்த வாட்டி சென்னையில் மிக பயங்கரமான ஒரு பாதிப்பை உருவாக்கியிருக்கு. நான் 77 இந்த மாதிரி ஒரு புயலை பார்த்தேன். அது அதை விட இந்த மாதிரி சொல்ல முடியாது. அதை விட இது மிக பயங்கரமாக ஒரு கோரமான ஒரு கொடூரமான ஒரு புயலாக இருந்தது. அதை கண்ணால் பார்க்கறதுக்கே அத்தனை மரங்களும் தரையறுதி தொட்டு தவழ்ந்து அந்த வீசினதை பார்க்குற பொழுது அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. குழந்தைகள்லாம் அப்படி பார்க்கறதுக்கே ஒரு நடுக்கமாக இருந்தது. மிக பயங்கரமான ஒரு சீற்றத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ இங்கே ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மரமுமே தொடர்ந்து ஒரு 10-12 மரங்கள் விழுந்திருக்கு, அடியோட சாஞ்சி விழுந்திருக்கு. ரொம்ப வாட்டர் இல்லை, பவர் இல்லாததுனால வாட்டர் இல்லை.
நான் குணாவதி, சூளைமேட்டில் இருக்கேன், சென்னை. வர்தா வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் சென்னை வெள்ளத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஜாஃபக்கன்பேட்டில் இருந்தேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட எங்களோட நிறைய சேமிப்பையே நாங்கள் இழந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் எவ்வளோதான் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் பாதிப்பை வந்து உணர முடியுது. இது வரைக்கும் 18 பேர் இறந்து போயிருக்காங்க. இது வந்து அக்கௌண்ட் தமிழக அரசு சொல்லியிருக்கு. இருந்தாலும் வந்து இது ஏற்பட்ட டேமேஜஸை வந்து சொல்லவே முடியாது. வெஹிக்கிள்ஸு, வீட்டு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பாதிப்பு இந்த வாட்டி ரொம்ப அதிகம்.
என் பேர் ராமகிருஷ்ணன், சென்னை ஈஞ்சம்பக்கத்துல இருந்து பேசுறேன். அங்க என்னன்னா இப்போ கடந்த ரெண்டு நாளா ஒரே மழையை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா நேத்து தான் பயங்கரமான மழையா இருந்துச்சு. என்னன்னா வீட்டுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்குள்ளே உள்ள ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. ஜன்னல போட்டினா கூட உள்ளுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. அது இல்லாம மாடி வீடு வச்சிருக்கவங்க மேல கொடுக்கக்கூடிய சீட்டுகள் எல்லாத்தையுமே காத்து அப்படியே எடுத்துட்டு போச்சு. இப்படி பாக்குறதுக்கே சென்னையே ஒரு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா கடைசியா வந்து இப்போ போன வருஷம் டிசம்பர்ல இதே மாதிரிதான், டிசம்பர்ல எங்க ஏரியால ஃபுல்லா தண்ணிக்குள்ள முங்கிடுச்சு. இப்பவும் அதே மாதிரி மறுபடியும் தண்ணி வந்துருச்சு. அதுல எங்க ஏரியால மட்டும் ஈஸியார்னு சொல்லுவாங்க, கிழக்கு கடற்கரை சாலை அங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா மரமும் மொத்தமா கீழே வந்துருச்சு. யாருக்கும் ஊர்ல இருந்து திருநெல்வேலியில இருந்து எங்க சொந்த ஊர் திருநெல்வேலி ஊர்ல இருந்து போன் பண்ணி பாக்குறாங்க, நாங்க அங்கிருந்து அங்க பண்ணி பார்த்தா சிக்னலே கிடைக்கிறது இல்ல, இதனால அவங்களும் பயந்து போயிருக்காங்க.
நான் ரமணி, நான் தாமரம்ல இருந்து பேசுறேன். எங்க ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு உள்ள. சோ கிராக் இருந்துச்சு. நாங்க வந்து நைட்டு பூரா ஏதாவது செவரி இடிஞ்சு விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே படுத்துட்டு இருந்தோம். அப்புறம் பக்கத்துலேயே காலேஜ் எம்சிசி காலேஜ் இருக்கிறதுனால காலேஜ் ஃபுல்லா நிறைய மரம் இருக்கும் எம்சிசில. ஆனா எம்சிசில இருக்கிற மொத்த மரமும் நிறைய மரம் வந்து சாஞ்சி விழுந்து அது உள்ள என்ட்ரி ஆக முடியாது. ஒரு இடத்துல கூட என்ட்ரி ஆக முடியாத அளவுக்கு மரம் வந்து விழுந்து அதை இப்போ எப்படி ரெஸ்கியூ பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்.
என்னோட பேர் வந்து சரவணனுங்க. நான் சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேன். இதுல வந்து சென்னையில வந்த மழைனால பாத்தீங்கன்னா தண்ணியில குடிக்க அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. கரண்ட் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணிக்கு கரண்ட் போச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் வரலைங்க கரண்ட், இது வரைக்கும் வரல. இன்னும் 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. குடிக்கிற தண்ணியில ஒரு கேன் 50 ரூபான்ட்டு இன்னைக்கு காலையில 7 கேன் வாங்கிதான் எங்க வீட்டுக்கு பயன்படுத்தணும். தண்ணி சுத்தமா கிடையாது. மொபைல் போன் கூட சார்ஜ் போட முடியாம அங்கிருந்து கொண்டு வந்து மற்றபடி சென்னையில பரவலா எங்கேயுமே கரண்ட் கிடையாதுங்க. முக்கியமான பிரமுகர்கள் இருக்கிற இடத்துல மட்டும் இன்னைக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் 3 நாட்கள் வியாழக்கிழமைக்குள்ள உங்களுக்கு முழுவதுமாக சென்னையில வந்து மின்சாரம் சீர்படுத்தப்படும் சொல்லி சொல்லியிருக்காருங்க. சிட்டி பாக்குறதுக்கு இருள் சூழ்ந்த பகுதியா மிகவும் கடுமையா இருக்குங்க சென்னை சிட்டி.
வார்தா புயலால் பாதிக்கப்பட்ட நபர்களின் நிலையை பிபிசி தமிழ் கேட்டிருந்தது. அதன் தொகுப்பு தான் அது. செய்தி அரங்கம் தொடரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை. தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். முஸ்லிம் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
அந்த மனுவில் இருந்த விஷயம் என்னென்றால் கடந்த ஆட்சியில நடந்த சம்பவங்கள், அதுக்கு எதிராகத்தான் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களித்ததே. முஸ்லீம்கள் இந்த நாட்டில் நிம்மதியா வாழ வேண்டும் என்று ஒரே கோரிக்கை தான் எங்களுடைய கோரிக்கையா இருந்தது. ஆனாலும் இப்போது மீண்டும் அந்த போன அரசாங்கத்தில் இருந்த இனவாதிகள் மீண்டும் அவர்கள் தலை தூக்கொண்டு அவர்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் எங்களுடைய மார்க்கத்துக்கும் குர்ஆனுக்கும் எதிராக பல கருத்து தெரிவித்து தெரிந்து கொண்டு மீண்டும் இனக்கலவரம் ஒன்று உருவாக்குறதுக்கு அவர்களுடைய முயற்சி இருக்கிறது. எனவே அதே நீங்கள் வேணும், அதுக்கு இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் அதிலே நாங்கள் கூறியிருக்கிறோம்.
இந்த சந்திப்பில் உங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் தொடர்பில் ஜனாதிபதி என்ன கூறினார்?
அவர் 2 விஷயம் அதில் கூறினார்கள். என்னென்றால் ஒன்று இந்த சம்பந்தமா சொல்லக்கூடிய பல விஷயங்களும் அதை எல்லா மத தலைவர்களுடைய ஒரு குழுவை அமைத்து பல பிரச்சனைகள் இருக்காண்டா அதிலே வந்து கயக்க வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்து இருக்கிறார். அதிலே இருந்து கொண்டு அதுக்கு வராமல் வெளியிலே யாரு சரி கயத்து கொண்டு பிரச்சனை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணினால் நிச்சயமாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறது. நாங்கள் அவர்கிட்ட கூறினோம் பல விடயங்கள் இருக்கிறது. இப்போது போலீஸ்லே நாங்கள் போட்ட பல என்ட்ரிகள் இருக்கிறது, இதுக்கு இன்னும் போலீசார் நடவடிக்கை எடுத்துக்கிறேன். அப்போது ஜனாதிபதி அவர்கள் கூறினார் என்னென்றால் நான் போலீசாரை நிறுத்தியும் இல்லை, போலீசார்களது பொறுப்பு என்னென்றால் அவர்கள் கட்டாயமா அந்த நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும், அதை நிறுத்துறதுக்கு ஒரு அவசியம் இல்லைன்னு ஜனாதிபதி அவர்கள் கூறினார்.
இந்த சந்திப்பின் போது வெறுப்பு பேச்சுக்கு எதிரான சட்டம் குறித்தும் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதற்கு ஜனாதிபதி ஏதாவது பதிலளித்தாரா?
அந்த பில்லை நாங்கள் கொணவாரதென்று எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் மக்கள் மத்தியில் கொடுத்த ஒரு வாக்குறுதி, எனவே அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜனாதிபதி முன்னாலே கூறினோம். அவர் சொன்னாரு சீக்கிரமா அந்த பில்லை கொணவரக்கூடிய நிலைமை அவர் உருவாக்குறது
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான்.
ஆர் உதயகுமார் வழங்கிய பேட்டி அது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் பகுதியை அரசு படைகள் நெருங்கும் நிலையில் சிரியாவின் அலப்போ நகரில் தீப்பற்றி எரியும் ஒரு கட்டிடத்தில் டஜன் கணக்கான குழந்தைகள் சிக்கியிருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. காம்பியாவின் சுயாதீனமான தேர்தல் ஆணையத்தின் தலைவர் அலி உ முமர் இன்ஜாய், சிப்பாய்கள் தங்கள் அலுவலகத்தை கைப்பற்றிவிட்டனர் என்றும் பணியாளர்கள் அலுவலகத்திற்கு நுழைவதை தடுக்கின்றனர் என்றும் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.